சென்னையில் மௌலிவாக்கத்தில் நடந்த இந்த ஒரு கட்டிட அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த இந்த விபத்தில் 40 மேற்பட்டோர் இறந்திருக்கிறாங்க, தொழிலாளர்கள். அதில் கடந்த ஒரு 2 தினங்களாகவே இந்த பிரச்சனை குறித்த விவாதங்களில் கட்டுமான தொழில் என்பது அந்த தொழிலை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் இந்தியாவிலே சரியாக இருக்கிறதா, அவ்வாறு இருந்தாலும் அந்த விதிமுறைகள் அமல்படுத்தப்படுகின்றனவா என்பது பற்றி எல்லாம் விவாதங்களில் கேள்விகள் கேட்கப்படுகின்றன. நீங்கள் இந்திய ஆர்கிடெக்ட்ஸ் அசோசியேஷன் இந்த கழகத்தின் தமிழக தலைவராக இருக்கிறீர்கள். உங்களது பர்ஸ்பெக்டிவ் என்ன? நீங்கள் இந்த விஷயத்திலே இந்த கட்டுமான விதிகள் முறையாக இருக்கிறதா, போதிய அளவுக்கு இருக்கிறதா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
இந்தியாவில் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதுதான் ரெகுலேட்டிங் பாடி ஃபார் தி பிராக்டிஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இன் இந்தியா. இந்தியாவில் ஒரு ஆர்கிடெக்டாக பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாக்க அவர் வந்து அந்த கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அவருடைய பெயர் அந்த ரெஜிஸ்டரில் இருக்கணும். அப்போ தான் அவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் ஹி கேன் பிராக்டிஸ் வித் லைசன்ஸ். பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஒருவர் ரெஜிஸ்டர் பண்ணாத ஒருத்தர், அதாவது ஆர்கிடெக்ட் நான் ஆர்கிடெக்ட், அவர் வந்து இந்த வரைபடங்களை போட்டிருக்கிறார். ஸோ அந்த பில்டர் ஹேஸ் என்கேஜ் ஒன் நான் ஆர்கிடெக்ட் டு டூ ஹிஸ் பில்டிங்.
ஆனால் அந்த கட்டிடத்துக்கான வரைபடத்தை தயாரித்தவர் கட்டிட கலைஞர் அல்ல, இன்ஜினியராக இருப்பார், அதாவது சாதாரண சிவில் இன்ஜினியராக. அந்த வகையில் நீங்கள் மாறுபடுத்திக்க சொல்கிறீர்களா?
ஆமா, கட்டிட கலைஞர் அல்ல அவர், ஆனால் அவர் அந்த வரைபடங்களை அவருக்கு அந்த ப்ராஜெக்டுக்காக பண்ணியிருக்கார். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் த கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் இஸ் கன்சர்ன்ட், ஹி இஸ் அ நான் ஆர்கிடெக்ட். அண்ட் நாங்கள் வந்து கவுன்சிலுக்கு எழுதியிருக்கோம், நீங்கள் வந்து அது ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கணும் அவர் மேலே அப்படின்ட்டு.
அவர் வந்து உங்கள் பதிவு செய்யாத கட்டிடக் கலைஞரே இல்லை என்கிறீர்கள், அவர்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்?
அதாவது கட்டிடக்கலை சாராத யாராவது கட்டிடக்கலைஞர் என்று சொல்லி சமுதாயத்திலே இந்த மாதிரி கட்டிடங்களுக்கு வரைபடங்கள் தயாரித்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு முழு சட்டம் இடம் கொடுத்துருக்கிறது.
சரி, கட்டிடக்கலைஞர் அல்லாதவர் வரைபடத்தை தயாரித்து அந்த அனுமதியை வாங்கியிருக்கிறார் என்றால் அதற்கு அந்த அனுமதி தந்த ஒரு அரசாங்க நிறுவனமும் அதற்கு பொறுப்பு தானே?
இல்லை, அந்த அனுமதி பெறுவதற்காக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஒரு கட்டிடக் கலைஞரிடம் கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள்.
அப்படி என்றால் ஒரு பதிவு செய்த ஒரு கட்டிடக் கலைஞர் கையெழுத்திட்டு இருக்கிறார் என்றால் அவர் தானே அதற்கு பொறுப்பு?
ஆமாம், அவர் தான் அதுக்கு பொறுப்பு.
அந்த நீங்கள் சொல்வது அப்பொழுது வேறு யாரோ தயாரித்த ஒரு வரைபடத்தில் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்டிடக் கலைஞர் தன்னுடைய கையெழுத்தை மட்டும் தந்திருக்கிறார்.
ஆமாம்.
சரி, அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு நடைமுறைகளை நீங்கள் வந்து உங்களிடம் பதிவு செய்யப்பட்ட அந்த கட்டிடக் கலைஞரே மீறி இருக்கிறார் என்றால் அவர் மீது தானே நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும்?
ஆமாம், அவர் மீது நடவடிக்கை எடுக்க போகிறோம்.
சரி, இது தவிர இந்த தொழிலில் இந்த கட்டிட விதிமுறைகள், கட்டிடத்தை எப்படி கட்ட வேண்டும், இந்த எந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் போன்ற விதிமுறைகள் முறையாக பொதுவாக நடக்கின்றதா, அந்த விஷயத்தில் உங்களது பார்வை எப்படி இருக்கிறது?
அது ரொம்ப கவலைக்குரிய ஒரு இடமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கட்டிடக் கலைஞரை ஒருவர் தீர்மானம் செய்கிறார் என்றால் அவரிடம் முழு பொறுப்பு கொடுக்க வேண்டும். அந்த கட்டிடக் கலைஞரும் அந்த முழு பொறுப்பை ஏற்று அந்த கட்டுமானத்தை வரைபடங்களை தயாரிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த கட்டிடம் தொடங்குவதிலிருந்து கட்டிடம் கட்டி முடிப்பது வரை அதனுடைய முழு ஈடுபாட்டோடு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும்.
இது நீங்கள் சொல்வதெல்லாம் ஒரு தியரியில், கொள்கை அளவிலே அது நடைமுறை இருக்க வேண்டிய ஒரு விஷயம்.
நடைபெறுவது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவர் வந்து ஒரு கட்டிடக் கலைஞரை அணுகுகிறார். அந்த கட்டிடக் கலைஞர் வரைபடங்களை தயாரித்து அந்த ஸ்கீம் ஒத்துக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்ரூவலுக்காக லோக்கல் பாடிஸில் சப்மிட் பண்ணுறாங்க. அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அந்த யார் அந்த கட்டுமானங்களை கிளையண்டா அவர் ஓனராக இருக்கிறாங்களோ அவர்கள் இவர்களை விட்டு தானாகவே செல்லக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்படி பண்ணும்போது அந்த ரிஜிஸ்டர்ட் ஆர்கிடெக்ட் கட்டிடக் கலைஞர் அவர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும், அதாவது இவங்க வந்து நான் என்னுடைய சர்வீசஸை தொடரவில்லை, இந்த கட்டுமானத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது அவங்க லோக்கல் பாடிக்கு தெரிவிக்கணும்.
அது தெரிவிப்பதில்லை. சரி, இப்பொழுது இந்த விஷயத்தை தவிர இந்த அரசு இந்த கட்டுமானங்களை கண்காணிக்கின்ற அரசு துறைகள், அது டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்னை என்றால் அது MMDA என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அவர்களும் இந்த கட்டிடங்கள் வரைபடத்திலே, அதாவது அனுமதி தந்த வரைபடத்திலே இருப்பதைப் போலவே கட்டுகின்றார்களா என்பதை அவர்கள் எந்த அளவுக்கு கண்காணிக்கிறார்கள்?
அவர்கள் கண்காணிப்பது இல்லை. அவர்களுக்கு அந்த அந்த பொறுப்பு அரசாங்கம் முழுமையாக கொடுக்கவில்லை.
அரசாங்கம் முழுமையாக கொடுக்கவில்லை என்றால் எம்எம்டிஏ என்பது அதற்கான ஒரு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த சட்டம் எம்எம்டிஏ ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டம் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை தரவில்லையா?
அவர்களுக்கு இந்த அப்ரூவல் அங்கீகாரம் வரைபடத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு அந்த கட்டிடத்தை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய அவர் மேற்பார்வை பண்ணக்கூடிய அந்த பொறுப்பை அந்த ஆர்கிடெக்ட் கட்டிட கலைஞருக்கோ அல்லது அந்த லைசன்ஸ் சர்வேயர் சூழக்கூடிய ஒரு நபருக்கோ தான் கொடுத்துருக்கார்கள்.
ஆனால் நீங்கள் வந்து அனுமதி தந்துவிட்டு அந்த அனுமதியின் படி அனுமதி எந்த நிபந்தனைகளின் கீழ் பெறப்பட்டதோ அந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுகின்றதா, அந்த விதிமுறைகளின் படி அது கட்டப்படுகின்றதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்கின்ற பொறுப்பு அரசாங்கத்திடம் இல்லை என்றா சொல்கிறீர்கள்?
அந்த பொறுப்பு அந்த கட்டிட கலைஞருக்கு உண்டு, அவருக்கு தான் உண்டு அந்த பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பை சிலர் மிக அதாவது சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் அதை சரியாக செய்வதில்லை, இது உண்மை.
சரி, இது தவிர இந்த அனுமதி வழங்கும் பொழுதே நீங்கள் எந்த வகையில் எந்த ஒரு இடத்தில் இந்த கட்டிடம் கட்ட முயற்சிக்கிறீர்கள், அந்த இடம் ஒரு புவியியல் ரீதியாக அதாவது ஜியாலாஜிக்கலி அந்த அந்த புவியியல் ரீதியாக அந்த இடம் இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு ஏற்றது தானா, அந்த மண் பரிசோதனை எல்லாம் செய்கிறார்களா என்பதெல்லாம் வந்து பார்க்கிறார்களா, அந்த பார்த்து தான் அந்த அனுமதி தரப்படுகிறதா?
கட்டட வரைபடத்தை செய்து முடித்த பின் அங்கீகாரம் பெற்ற பின் ஒரு சாயில் இன்வெஸ்டிகேஷன் அதாவது அந்த மண் தரத்தை பெறக்கூடிய ஒரு பரிசோதனையை நாங்கள் செய்ய அந்த கிளையண்ட்டுக்கோ இல்லைன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட்டுக்கோ அந்த அந்த பொறுப்பை கொடுக்குறோம். அவங்க அதை செய்கிறார்கள் அவர்கள். ஆனால் இதில் அந்த முறைப்படி ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் ஆர்கிடெக்ட் ஸ்கோப் அந்த அவங்களுடைய மேற்பார்வைக்குள் ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் வேலை செய்தால் இது இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் குறையும்.
நீங்கள் சொல்வதை பார்த்தால் நீங்கள் வந்து அரசின் அனுமதியை பெற்ற பிறகு அரசின் அங்கீகாரத்தை பெற்ற பிறகு இந்த மண் பரிசோதனையை செய்ய நீங்கள் முயற்சிப்பதாகவும் செய்ய நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் சொல்கிறீர்கள். ஆனால் அந்த அரசாங்கத்துறை என்பது அந்த அங்கீகாரத்தை தருவதற்கு முன்பே இந்த மாதிரியான மண் பரிசோதனைகள் செய்யப்பட்டு விட்டதா என்பதை அவர்கள் கேட்க வேண்டாமா?
அப்படி இல்லை, கட்டடத்தை பொறுத்திருக்கிறது. அதாவது பல அடுக்கு மாடி கட்டடம் என்றால் அங்கீகாரம் பெறுவதற்கு முன்னாலேயே வரைபடம் தயாரிப்பதற்கு முன்னாலேயே சாயில் இன்வெஸ்டிகேஷன் செய்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் அப்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ரூவல் சப்மிட்டே பண்ண முடியும் பிளான்ஸை.
இந்த இந்த கட்டிடம் அந்த வகையான கட்டிடம் தானே?
அந்த வகையான கட்டிடம் தான். ஆனால் சாயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணது பண்ணக்கூடியது வந்து வெதர் இட் ஹஸ் பின் டன் ப்ராப்பர்லி இஸ் எ க்வெஸ்சன். அது வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதெல்லாம் இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும் அது. ஏன்னா அந்த சாயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு அந்த ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் அதை அனலைஸ் பண்ண விதம் இந்த பர்டிகுலர் கேஸ்ல ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் இருந்திருக்குன்னு இட்ஸ் அ ஜெனரல் ஃபீலிங். அந்த ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் வருவதற்கு காரணம் அந்த அந்த யார் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அந்த அப்ளிகேஷன்ல சைன் பண்ணாங்களோ அவர் கூறியிருப்பது என்னவென்றால், நான் அப்ரூவல் செய்வது வரைக்கும் என்னிடம் வந்து கையெழுத்து வாங்கி அப்ரூவல் வாங்கினார்கள், அதற்கப்புறம் எனக்கும் அவர்களுக்கும் ஒரு ஒத்து வரவில்லை, அதாவது நான் சொன்னபடி அவர்கள் செய்வதாக இல்லை இல்லாததனால் நான் விலக்கப்பட்டேன். அவர்கள் வேறு யாரிடமோ சென்று அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனை அந்த அமைப்பை பண்ணியிருக்கிறார்கள், அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அவர் கூறியிருக்கிறார்.
பொதுவாக இந்த சென்னை மற்றும் அல்லாது இந்தியாவிலே பெருநகரங்களில் எல்லாம் இந்த கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாகவே இந்த பொருளாதாரம் வளர்ந்து வரும் இந்த சூழலில் இந்த அடுக்குமாடி கட்டிடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் வளர்ந்து வருகின்றன. இந்த சூழலில் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை ஒரு நெறிப்படுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் இருக்கின்ற சட்டங்கள் போதுமானவையாக இருக்கின்றன, அவை முறையாக பின்பற்றப்படுகின்றன என்று உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியுமா?
இப்போது இருக்கக்கூடிய சட்டங்கள் விரிவாக இருக்கின்றன. கட்டடங்களை பொறுத்தவரையில் ஒரு கட்டட கலைஞர் அந்த கட்டட பொறுப்பை எடுத்துக்கிறார் அப்படின்னு அக்ரிமெண்ட்டுக்கு கடைபிடிக்க ஒரு சூழ்நிலை இல்லாத நிலை இருக்கிறது சில இடங்களிலே. அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்க பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. நவ் வி ஹேவ் டு அட்ரஸ் திஸ் ப்ராப்ளம்.
உங்களது தொழிலிலே தொழிலாளர்கள் பாதுகாப்பு என்பது பெரிய அளவிலே பின்பற்றப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. பல கட்டுமான இடங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் கட்டுமான தொழிலாளர்கள் பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல், தலைக்கு ஹெல்மெட் இல்லாமல் வேலைகள் செய்கிறார்கள். ஆபத்தான நிலைமைகளில் வேலைகள் நடக்கின்றன. ஸ்கேஃபோல்டிங் கூட முறையாக போடப்படுவதில்லை. இந்த சாளரம் என்று சொல்கிறோமே, அந்த மாதிரியான சாளரங்கள் எல்லாம் இன்னும் வந்து பிரிமிட்டிவாக நீங்கள் போடுகிறீர்கள், சர்வதேச தரத்துக்கு நீங்கள் இன்னும் செயல்படவில்லை என்ற ஒரு விமர்சனம் உங்களது தொழில் மீது வைக்கப்படுகிறது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
கட்டுமான தொழில் நீங்கள் சொன்னபடி எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு நிபந்தனை இருந்தா கூட, நீங்க சொல்வது போல் அது நிறைய இடங்களில் பின்படுத்தப்படுவதில்லை. அது உண்மை, அதுல தவிர்க்க முடியாதது. பட் அதை வந்து ஒரு நெறிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதற்கு இந்த ஒரு நல்ல வழிமுறைகளை வகுக்கிறதுக்கு எல்லாருமே இப்போ இட்ஸ் வேக் அப் கால் ஃபார் எவ்ரிபடி. யார் அதை வந்து ஒரு பொறுப்பெடுத்து பண்றாங்களோ அவங்க இன்சிஸ்ட் பண்ணணும் அதை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க்மென்ஸ் இன்சூரன்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ் இந்த சைட் இதெல்லாம் பண்ணணும். நீங்க சொல்ற மாதிரி அது வந்து தேவையான அளவுக்கு நிறைய இடங்கள்ல இல்லைங்கிறது உண்மை. அதை இப்போ சரிப்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையும் கூட.
இல்லை, இது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய, அதாவது கட்டுமானத்தின் அந்த விலையை, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் என்று சொல்கிறோமே, அந்த ஒரு கட்டிடத்தை கட்டுகின்ற அந்த மதிப்பை விலையை குறைப்பதற்கு இது ஒரு வழி. இதிலெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு போன்ற விஷயங்களிலே கவனம் செலுத்தினால் அது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை அதிகப்படுத்தும் என்கின்ற ஒரு கவலை தான் உங்களை வந்து இந்த ஒர்க்கர்ஸ் சேஃப்டியாக இருக்கட்டும் அல்லது ஹெல்த் அண்ட் சேஃப்டி இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த, அதை வந்து இண்டிஃபரண்டாக அக்கறையற்ற நிலையிலே இருக்க வைக்கிறது என்று சொல்கிறார்கள். அதிலே உண்மை இருப்பதாக நம்புகிறீர்களா?
அதாவது கட்டட சேஃப்டி மெஷர்ஸ்னால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் உயரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மார்ஜினல் காஸ்டாக தான் இருக்க முடியும். அதை வந்து ஒரு இட்ஸ் க்வெஸ்சன் ஆஃப் ஆட்டிடியூட், அதாவது வந்து நம்மளுடைய எப்படி நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோங்கிறது பொறுத்து தான் இருக்குது. அது சேஃப்டி மெஷர்ஸ்னால காஸ்ட் வந்து சப்ஸ்டான்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தாக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரெகுலேட் ஆகிறதுக்கு தான் நல்ல சான்சஸ் இருக்குது. பிகாஸ் எவ்ரிபடி ஒரு ஹெல்த்தி என்வரான்மெண்ட் இருந்தாக்க, நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு என்வரான்மெண்ட் இருந்தாக்க, எஃபிஷியன்சி வில் இம்ப்ரூவ். தட் இஸ் த திங். பட் இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டுட் ப்ராப்பர்லி பை வேரியஸ் பீப்புள். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து இதனால் ஏறுங்கிறதுனால அவங்க பண்ணலைங்கிறது என்னால் யோசிச்சு பார்க்க முடியல. பட் ஆட்டிடியூட் தட் ஹேஸ் டு சேஞ்ச், மனப்பாங்க மாற வேண்டும். என்னென்னா இதனால் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க தேவையில்லாத. சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிறைய ஒரு ஒரு பர்டிகுலர் இதில் வந்து ஒரு காஸ்ட்லி மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதனால் உபயோகம் கம்மியாக இருந்தால் கூட அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து அதிகமான கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து பில்டிங்க்கு ஸ்ட்ரென்த்தோ ஒரு இது வரப்போகிறது இல்லை. பட் இந்த ஆஸ்பெக்ட், சேஃப்டி ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து அவ்வளோ கவனம் செலுத்துறதுக்கு குறைவாக இருக்கிறது. அது டெஃபினட்டாக இப்போ வந்து அதை பற்றி நல்லா யோசித்து நல்ல விதமாக பண்ணக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரணும்.